நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பத்மதாஸ்.
வணக்கம் பிரபா.
இன்றைக்கு நாங்கள் ஓபன் ரிலேட்டிவ் விசா பற்றி பேச போகின்றோம். முதலில் கூறுங்கள், இந்த ஓபன் ரிலேட்டிவ் விசா என்றால் என்னவென்று?
ஓபன் ரிலேட்டிவ் விசா சப்கிளாஸ் 117 என்று சொன்னால், ஒரு குழந்தை இங்கு ஆஸ்திரேலியா வந்து தனது உறவினருடன் வாழ்வதற்கு அனுமதிக்கின்ற ஒரு விசா என்று சொல்லலாம். இந்த விசா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் பெற்றோரால் கைவிடப்பட்ட அல்லது அனாதரவான குழந்தைகளுக்கு ஒரு வகையான ஒரு நிவாரணத்தை கொடுக்கின்ற விசா என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த விசாவும் ஆஸ்திரேலியாவில் நடைமுறையில் உள்ள மற்ற விசாக்களைப் போலவே சில நிபந்தனைகளை கொண்டது. சில அளவுகோள்களை தீர்மானிப்பார்கள் விசா வழங்குகின்ற நேரம்.
இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று கூறுங்களேன்.
இந்த விசா பொதுவாக வெளிநாடு ஒன்றில் பிறந்த பிள்ளை அல்லது அந்த குழந்தையின் பெற்றோர் இறந்துவிட்டால், அல்லது பெற்றோர் காணாமல் போய்விட்டால், அல்லது பெற்றோரால் குழந்தையை பராமரிக்க முடியாமல் போய்விட்டால், அந்த குழந்தை ஆஸ்திரேலியாவில் உள்ள தனக்கு நெருக்கமான உறவினருடன் வசிப்பதற்கு இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த ஓபன் ரிலேட்டிவ் விசா சப்கிளாஸ் 117 விண்ணப்பிக்க தகுதிகளை பார்ப்போமானால், அந்த பிள்ளை அல்லது அந்த குழந்தைக்கு 18 குறைந்தவராக இருக்க வேண்டும். அதே நேரம் அவர் ஒரு அனாதரவான நபராக அல்லது பிள்ளையாக இருக்க வேண்டும். பெற்றோரை இழந்தவராக இருக்க வேண்டும், அல்லது பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாதவராக இருக்க வேண்டும், அல்லது பெற்றோரால் பராமரிக்க முடியாதவராக இருக்க வேண்டும். இதேவேளை அந்த பிள்ளை தன்னை ஆஸ்திரேலியாவுக்கு வரவழைப்பதற்கு ஒரு தகுதியான ஸ்பான்சரையும் வைத்திருக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவில் உள்ள உறவினருடன் வாழ அந்த பிள்ளை சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அதேவேளை இந்த விசாவுக்கு விண்ணப்பம் செய்கின்ற வேளை அந்த பிள்ளை ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருக்க வேண்டும். மேலும் சொல்ல போனால், இந்த குழந்தை வாழும் நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டில் இருந்து இந்த குழந்தையை வெளியேற அனுமதிக்க வேண்டும். அதே நேரம் அந்த குழந்தை ஆஸ்திரேலியன் பிள்ளைகள் தொடர்பான சட்ட நீதிகளுக்கு ஒத்திருக்கின்றதாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆராய வேண்டும். மேலும் சில சந்தர்ப்பங்களில் மற்ற விசாக்களுக்கு உள்ளதை போல நுழைவதற்கான ஹெல்ப் ரெக்யூர்மெண்ட்டையும் திருப்திப்படுத்த வேண்டும். அதே நேரம் அந்த குழந்தைகள் வந்து அல்லது அந்த பிள்ளை 16 மேற்பட்டவராயின் கரெக்டர் ரெக்யூர்மெண்ட்டையும் திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். சில நாடுகளில் நாடுகளை பொறுத்து பயோமெட்ரிக் செய்து கொடுக்கவும் நேரிடும். இந்த விசா பொதுவாக அந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டாகத்தான் இருக்கலாம்.
இதேவேளை நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஸ்பான்சர் ஒரு ஆள் தேவை என்று இந்த விசாவை பெறுவதற்கு. இந்த ஓபன் ரிலேட்டிவ் விசாவுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சராக செயற்படலாம், அல்லது யாரெல்லாம் ஒரு குழந்தையை ஸ்பான்சர் பண்ணலாம் என்று கூறுங்களேன்.
ஸ்பான்சர் என்று பார்க்க போனால், இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கும் குழந்தையின் சகோதரன் அல்லது சகோதரி, அங்கிள் ஆண்ட் அல்லது தாத்தா பாட்டி, அல்லது அவர்களின் அதாவது ஒன்று விட்ட சகோதரர்கள் கூட ஸ்பான்சராக இருக்கலாம்.
அதாவது நீங்கள் கூறுவதை பார்த்தால் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஸ்பான்சருக்குரிய தகுதிகள் என்ன?
அந்த ஸ்பான்சருக்குரிய தகுதிகளை பார்ப்போமானால், அவர் 18 மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதேவேளை செட்டில்ட் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்டாக இருக்கலாம், அல்லது தகுதி வாய்ந்த ஒரு நியூசிலாந்து பிரஜையாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பிள்ளையுடன் தொடர்பான ஒரு விசா என்ற வகையில், அதாவது ஓபன் ரிலேட்டிவ் சப்கிளாஸ் 117 விசா பிள்ளைகளுடன் தொடர்பானது என்றபடியால், இவர்கள் இந்த ஸ்பான்சர் செய்பவர் சிறுவர் தொடர்பிலான எந்த விதமான வழக்குகளிலோ அல்லது குற்ற தீர்ப்புகளுடனோ தொடர்பில்லாதவராக, தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பிள்ளை 16 உட்பட்டவரெனின், அந்த ஸ்பான்சர் பண்ணுபவரின் ஸ்பௌஸும் கூட மேல் சொன்ன இந்த சிறுவர் தொடர்பிலான எந்த விதமான வழக்குகளிலோ அல்லது குற்ற தீர்ப்புகளுடனோ தொடர்பு பட்டவராக இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். அதாவது இதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க ஆஸ்திரேலியன் பெடரல் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எடுத்து கொடுக்கலாம். செட்டில்டு ஆஸ்திரேலியன் என்று சொன்னால், குறைந்தது 2 மேலாவது ஆஸ்திரேலியாவில் வசித்து வர வேண்டும். அதே நேரம் பிள்ளையின் உறவினராக இருக்க வேண்டும். அந்த ஸ்பான்சர் செய்பவர் அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றிருக்க வேண்டும் உள்துறை அமைச்சரிடமிருந்து.
இந்த விசாவை பற்றி பார்த்தோம். இதுக்கு தகுதியானவர் யார் என்று பார்த்தோம். இப்போது ஸ்பான்சர் யார் செய்யலாம் என்பதையும் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக கூறுங்கள், இந்த விசாவுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று?
நான் அறிந்த வரையில் வளமையாக இது பேப்பர் அப்ளிகேஷன் தான். அதாவது ரெண்டு வகையான படிவங்கள் உண்டு, 47CH மற்றது 40CH. ஒன்று வந்து ஸ்பான்சராக நிரப்பப்பட வேண்டியது, மற்றது வந்து அந்த அப்ளிகன்ட் விண்ணப்பதாரியால் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. வளமையாக ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஸ்பான்சர் இந்த விண்ணப்ப படிவங்களை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சைல்ட் அண்ட் அதர் ஃபேமிலி ப்ரொசஸிங் சென்டர், இது வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் உள்ளது, அந்த சென்டருக்கு போஸ்ட் கபால் மூலம் அனுப்பலாம் அல்லது கூரியர் மூலம் அனுப்பி வைக்கலாம். இதுதான் பொதுவான நடைமுறை. இது தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை homeaffairs.gov.au என்ற இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் எவ்வளவு?
இந்த விசாக்கும் மற்ற விசாக்களை போல கட்டணம் உண்டு. ஆனால் தற்போதைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தரவுகளின்படி பிரதான விண்ணப்பதாரியின் கட்டணம் 1660 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஆக காணப்படுகிறது. இந்த கட்டணம் ஒவ்வொரு வருடமும் 1st of July சில திருத்தங்களுக்கு உட்படலாம். கட்டணங்கள் வழமையாக ஒவ்வொரு வருடமும் வரும் 1st of July சில வேளைகளில் அப்டேட் செய்வார்கள். இதை தவிர மேலதிகமான கட்டணங்களும் உண்டு, செலவுகளும் உண்டு. உதாரணமாக மெடிக்கல் செக்அப் செய்யறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு செலவு இருக்கும். போலீஸ் கிளியரன்ஸ் மற்றும் வெவ்வேறு கட்டணங்களும் இருக்கலாம்.
இந்த விசாவை பெறுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்?
இந்த கேள்விக்கு சரியாக விடை கூற முடியாது. என்று சொன்னால் அது ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் பொறுத்து தீர்மானிக்கப்படலாம். ஆனால் பொதுவாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தகவல்களின்படி ஏறக்குறைய 56 மாதங்கள்ல இருந்து 76, அதாவது 56 to 76 months எடுக்கலாம் என தெரிவிக்கின்றது.
இந்த ஆர்ஃபன் ரிலேட்டிவ் விசாவில் வருகின்ற ஒருவருக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் எப்படியான சலுகைகள் அவருக்கு கிடைக்கும்?
ஆர்ஃபன் ரிலேட்டிவ் விசா சப் கிளாஸ் 117 விசாவில் வருபவர்கள் ஆஸ்திரேலியா வந்த உடனேயே நிரந்தர வதிவிட தகுதியை பெறுகிறார்கள். அதாவது இது ஒரு நிரந்தர வதிவிட விசா, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சி விசா. இதனால் இந்த பிள்ளை அல்லது அந்த நபர் ஆஸ்திரேலியாவில் கால வரையின்றி தங்க முடியும். சைல்ட் கேன் ஸ்டே இன் ஆஸ்திரேலியா இன்டெஃபினிட்லி. அதே நேரம் கல்வி கற்க முடியும், வேலை செய்ய முடியும், மெடிக்கேருக்கு கூட பதிவு செய்யலாம். மேலும் தகுதியெனில் வேறொரு தகுதியான தனது உறவினரையும் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு ஸ்பான்சர் செய்யலாம். தகுதியல் ஏற்பட்டால் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப்புக்கும் விண்ணப்பிக்கலாம். அதே நேரம் இந்த நபர் அல்லது இந்த குழந்தைகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் காலத்தில் ஆஸ்திரேலியாவின் சட்ட திட்டங்களை மதிப்பளித்து அவற்றை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் ஒரு வரப்பிரசாதமும் இந்த நபருக்கு உண்டு. அதாவது டிராவல் டு அண்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஃபார் 5 years. விசா கிடைத்து 5 வருடங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்குள் வரலாம். ஆஸ்திரேலியாவுக்குள் வந்து அவர்கள் விரும்பினால் வெளியிலே போய் திரும்ப மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கும் வரலாம். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் ஏதும் தேவையெனில் அவர்கள் இங்கு ஆஸ்திரேலியாவில் வதியும் ஓமராவில் பதிவு செய்யப்பட்ட மைக்ரேஜன் ஏஜென்டிடமோ அல்லது ஒரு லீகல் பிராக்டிஷனரிடமோ மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நான் சொன்னது வந்து ஒரு சுருக்கமான ஒரு பிரீஃப் ஓவர்வியூ ஓன்லி, ஒரு சுருக்கமான ஒரு விவரணம் மாத்திரம்தான். இதை ஒரு லீகல் அட்வைஸாக எடுத்து கொள்ள இயலாது.
மிகவும் நன்றி பத்மதாஸ். ஆர்ஃபன் ரிலேட்டிவ் விசா பற்றிய தகவல்களை எமது நேர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
எனது மனமார்ந்த நன்றிகள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.